நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் ராதாகிருஷ்ணன் அவர்களே. தேர்தல் முடிவுகள் தொடர்ந்தும் வெளியாகி கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே எதிர்வு கூறப்பட்டதை போன்று திமுக வெற்றி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஆனாலும் திமுக அமோக வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவித்திருந்தன. ஆனால் அதற்கு சற்றே மாறாக அதிமுக எதிர்வு கூறப்பட்டதை விடவும் அதிக எண்ணிக்கையிலான வாக்குகளையும் பெற்றிருக்கின்றது. இதற்கான பின்னணி என்னவாக இருக்கலாம் என்று நினைக்கிறீர்கள்?
என்னை பொறுத்தளவில் வந்து அதிமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலை, பெரிய ஒரு மனநிலை தமிழகத்தில் கிடையாது. அது ஏனெனில் இப்போ சென்ற ஒரு வருட காலமாக அதிமுக ஓரளவுக்கு நன்றாகத்தான் பணியாற்றி கொண்டு வருகிறது. அதற்கு முந்தைய காலத்தில் வந்து அதற்கு உள்ளால இருக்கின்ற கூச்சல் குழப்பங்கள் எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. மக்கள் வந்து இந்த கடைசி காலத்துலதான் என்ன நடந்தது என்றுதான் பார்ப்பார்கள். அதே மாதிரி கொரோனா காலத்துல கூட இவர்களுடைய அதிமுகவுடைய செயல்பாடுகள் துரிதமாகத்தான் இருந்தது. இது ஒரு, அதாவது அதிமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலை கிடையாது. ஆனால் பாஜக கூட ஒரு கட்சியா இருக்கின்றனாலதான் மக்களுக்கு ஒரு வெறுப்பு அதிமுக மேல் வருகிறது. அதே மாதிரி பாஜக என்னென்ன கூறுகிறதோ அதையெல்லாம் செஞ்சு கொண்டிருந்தது அதிமுக என்ற ஒரு குற்றச்சாட்டம் இருக்கிறது. அப்போ இந்த ரெண்டு காரணங்களுக்காகத்தான் மக்கள் வந்து அதிமுகவை புறக்கணிக்கிறார்கள். இதுதான் ஒரு பெரிய, என்னை பொறுத்தவர்கள் வந்து கொரோனா காலத்தில் வந்து யாரெல்லாம் நன்றாக பணியாற்றி இருக்கிறார்களோ, இப்ப கேரளாவை பாருங்கள், அங்க வந்து என்றும் இல்லாத வண்ணம் ஒரு 45 கால வரலாற்றில் வந்து கேரளாவில் ஒரு அரசாங்கம் வந்து இன்னொரு தேர்தலை ஜெயிச்சது கிடையாது. அதாவது ஒரு இன்கம்பன்ட் அரசு வந்து இன்னொரு தேர்தல் ஜெயிச்சது கிடையாது. அங்கேயே வந்து இந்த கொரோனா காலத்தில் துரிதமாக பணியாற்ற ஒரு பரிசாக மக்கள் வந்து மறுபடியும் இந்த லெப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்டை திரும்ப கொண்டு வருகிறார்கள். அந்த அளவுக்கு அதிமுக இருந்திருக்கும், பாஜக இல்லாவிட்டால். இது பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கிறதுனால மட்டும்தான் இப்ப வந்து அதிமுகவை புறக்கணிக்கிறார்கள். அப்போ இது ஆக்சுவலி வந்து ஒரு நெகட்டிவ் ஓட்டா தான் பார்க்க முடியும். திமுகவுக்கு ஒரு பாசிட்டிவ் ஓட்டு கிடையாது நிச்சயமாக. இது பாஜகவுக்கு எதிரான ஒரு ஓட்டு, அது திமுக அறுவடை செய்கிறது.
சரி, பாஜகவை பார்க்கிற போது கடந்த ஆண்டுகளோடு ஒப்பிடுகின்ற போது இம்முறை அவர்கள் சில இடங்களை பிடிக்க கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. அவர்களது இந்த முன்னேற்றத்தை அல்லது இந்த வெற்றியை எப்படி பார்க்கிறீர்கள்?
இது பாஜக எந்த அளவுக்கு தமிழகத்தில் கால் ஊன்ற முடிந்திருக்கிறது என்று காட்டும் விதமாகத்தான் இருக்கிறது. அது தாராபுரம் எங்கு இங்கிருக்கின்ற மாநிலத்தினுடைய தலைவர் திரு முருகன் இருக்கிறாரோ, அதே மாதிரி திருநெல்வேலியில் நாயனார் நகேந்திரன், முன்னாள் அதிமுகவனுடைய மாவட்ட செயலாளர் இருந்த அதே முறை அமைச்சராக இருந்த நாயனார் நகேந்திரன் வந்து இன்று பாஜகவர் இருக்கிறார். இந்த மாதிரியான சில நபர்கள், அதாவது தமிழகத்தில் ஓரளவுக்கு அவர்களுடைய வளர்ச்சியும் வந்திருக்கிறது, அதே நேரத்தில் பாப்புலர் லீடர்ஸ், மற்ற கட்சியில் இருக்கின்ற பாப்புலர் லீடர்கள் இந்த நின்றனாலேயே இவர்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஒரு எலமெண்ட் வருகிறதாக நான் பார்க்கிறேன். அதன் விளைவாகத்தான் பாஜக ஜெயித்து வருகிறது. நிச்சயமாக பாஜகவனுடைய அந்த வாக்கு வங்கி தமிழகத்தில் அதிகரிக்கப்படுகிறது என்றால் மாற்றுக்கிறது இருக்க முடியாது. இது நான் முன்னாடி கூறின பதிலுக்கு முரண் கிடையாது. பாஜக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வளர்ச்சி எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட கம்யூனல் பிரச்சனைகளை வளர்த்து வளர்த்துதான் அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் தமிழக மக்கள் பெரும்பாலும் அவரை வெறுக்கிறார்கள்.
இதேவேளை தினகரன் அவர்கள், அவரது அமமுக வெற்றி பெற முடியாதமைக்கான காரணம் என்னவாக இருக்கலாம்?
அமமுகவை பொறுத்தவரை தினகரன் வந்து தன்னுடைய அந்த சக்திக்கு ஏற்ப அவர் நின்றிருந்தால் நிச்சயமாக ஒரு கணிசமான தொகுதிகளில் ஒரு பெரிய ஒரு டிஃபரன்ஸ் அவர் வந்து கொண்டிருக்க முடியும். ஆனால் அதற்கு மாறாக அவர் என்ன செய்தார் என்று பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் எம்பாடும் நிற்க வேண்டும் என்ற ஒரு நிலை எடுத்தார். அனைத்து தொகுதிகளிலும் அவர் நிற்க வேண்டும் என்ற ஒரு நிலை எடுத்தார். ஒரு கூட்டணியை உருவாக்கினார். அது குறிப்பாக தமிழகத்துக்கு பரிச்சயமே இல்லாத ஒரு அசாதுவின் உபதேசி, அனைவரும் தமிழகத்தில் இருக்கின்ற அனைவரும் இவரை வந்து பாஜகவினுடைய பி டீம் என்று அழைப்பார்கள். அந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவ் நபரை வந்து கொண்டு வந்த விளைவாக அவர் வந்து பெரிதாக மக்களிடையே ஒரு வரவேற்பு இல்லாத ஒரு சூழ்நிலை வருகிறது. இது ஒண்ணு. ரெண்டாவதாக அதிமுக அரசாங்கத்தில் இருந்தது, அந்த அதிமுக இருக்கின்ற பல நபர்கள் வந்து அமமுகவில் அமமுகவுக்கு மாறிதான் இருக்கிறார்கள். அப்படித்தான் அமமுக வளர்ந்திருக்கிறது. அந்த ஒரு சூழ்நிலையில் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவுக்கு மறுபடியும் சிலர் போய் சேர்ந்திருக்கிறார்கள். அமமுக சார்ந்தவர்கள், குறிப்பாக நாமக்கலை சார்ந்த ஒரு கேண்டிடேட்டை போய் ஒரு வேட்பாளரை போய் அதிமுக சேர்கிறார். அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிமுக வந்து அமமுகவில் இருந்து ஆள் இழுக்க பார்த்து கொண்டிருந்தார்கள். அது ஒரு உண்மைதான். இதெல்லாம் நடந்ததன் காரணமாக அமமுகவுக்கு பெரிய ஒரு டிராக்ஷன் எல்லாம் போகுது இந்த தேர்தல்.
இதேவேளை நாம் தமிழர் கட்சியை எடுத்துக்கொண்டால் இதுவரை வெளியான முடிவுகளின் அடிப்படையில் அவர்களால் ஒரு இடத்தை கூட கைப்பற்ற முடியாவிட்டாலும் கூட கடந்த முடிவுகளோடு ஒப்பிடுகின்ற போது அவர்களுக்கு இப்போது கிடைத்திருக்கின்ற வாக்கு வீதம் வாக்கு எண்ணிக்கை எதை சொல்கிறது?
நாம் தமிழர் கட்சிக்கு இங்க இருக்கின்ற இளைஞர்கள் மத்தியில் பெரிய ஒரு ஈர்ப்பு இருக்கிறது, அதுதான் பார்த்து கொண்டு வருகிறோம். இளைஞர்கள் மத்தியில் எந்த கட்சிகளுக்கு ஈர்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது நிச்சயமாக கமலஹாசன் அதே மாதிரி சீமான். இந்த ரெண்டு தலைவர்கள் தான் இளைஞர்கள் மத்தியில் அவர்களுடைய மெசேஜை எடுத்து செல்ல முடிஞ்சது. இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய பேஸ் என்று பார்த்தாலும் அதே மாதிரி தான் இருக்கிறது. இளைஞர்கள் மத்தியில் தான் பெரிய ஒரு பேஸ் எடுக்கிறது. ஆனால் அவர்களுடைய அந்த நோக்கம் என்பது இல்லை என்றால் அவர்களுடைய அந்த இலக்கு என்பது ரொம்ப குறுகிய ஒரு இலக்கானதுனால தமிழ் நேஷனலிசம் தமிழ் தேசியம் என்றதுனால அவர்களுக்கு ஒரு பரவலாக தமிழகத்தில் வந்து சப்போர்ட் வராத ஒரு நிலைமை இருக்கிறது. இருந்தாலும் இந்த இளைஞர்களுடைய அந்த சப்போர்ட் தான் இப்போ வந்து ரிசல்ட்லயும் வந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு ஒரு இடம் கூட கிடைக்காவிட்டால் கூட அவர்கள் ஏறத்தாழ தமிழகத்தினுடைய மூணாவது பெரிய கட்சியாக இல்லைன்னா நானாவது பெரிய கட்சியாக வரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது.
நிறைவாக நீங்கள் குறிப்பிட்டதை போன்றே கமல்ஹாசன் அவரும் இந்த தேர்தலில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்று எதிர்வு கூறப்பட்டது. ஆனால் இப்போதுள்ள சூழலில் ஒரு இடம்தான் கிடைக்கக்கூடும் என்பதாக கணிப்புகள் சொல்கின்றன. இதை வைத்து பார்க்கிற போது கமல்ஹாசனது அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்?
கமல்ஹாசனை பொறுத்தவரை கமல்ஹாசன் இன்னமும் ஒரு 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 மக்களுக்கு ஏற்புடைய ஒரு கொள்கையை வந்து பிரசன்ட் பண்ணவில்லை. ஏதோ ஊழலை எதிர்க்கிறேன் என்று மட்டும் கூறியிருக்கிறார்கள். அது அனைத்து கட்சிகளும் கூறுகின்ற ஒரு விஷயமாக தான் இருக்கிறது. அப்போ அந்த ஒரு சூழ்நிலையில கமலை தாண்டி இன்னொரு நபரும் அந்த கட்சியில் தென்படாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்போ இது ரெண்டு பிரச்சனைகளுக்கு நடுவில் வந்து அவர் என்ன செய்தார் இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுகவை அதிக அளவில் வந்து அவர் வந்து விமர்சித்தார். அதிமுகவை விமர்சிக்க வேண்டிய இடத்தில் பாஜகவை விமர்சிக்க வேண்டிய இடத்தில் ஆங்காங்கே விமர்சனம் வந்து அந்த கட்சிகளுக்கு மேல் வைத்தால் கூட பரவலாக அவர் செய்தார்னு பார்த்தீங்கன்னா திமுகவை விமர்சித்துக் கொண்டிருந்தார். அப்ப இது மக்களிடையே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதாவது இதுவும் ஒரு பிடிஎம் இருக்குமோ, கமலும் பாஜகவனுடைய ஒரு பிடிஎம்மாக இருக்குமோ என்ற அந்த சந்தேகத்தை மக்கள் மனதில் ஏற்படுத்திக்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால்தான் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு டிராக்ஷன் கமலுக்கும் இந்த தேர்தல் கிடையாது.
மிக நன்றி ராதாகிருஷ்ணன் அவர்களே. மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். வணக்கம்.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.